டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே.
அன்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
எங்களுக்கு அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நீங்கள் வாஞ்சியோடு கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகளே உங்களை அனுதினமும் வழிநடத்தும், உங்களை ஆற்றி தேற்றும், உங்களை நீதியின் பாதையிலே நடத்தும். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே சிம்சோன் திருமணம் செய்தான் என்றும், அவன் கொடுத்த விடுகதையை விருந்துக்கு வந்தவர்களால் விடுவிக்க முடியாததினாலே அவனுடைய மனைவியின் மூலமாகவே அவர்கள் அதை கேட்டு விடுவிக்கிறார்கள். தன் மனைவியை இப்படி மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டாளே என்ற கோபத்திலே அவளை அழைத்துச் செல்லாமல் வீட்டிற்கு சென்று விடுகிறான். பல நாட்களுக்கு பின்னர் ஒரு ஆட்டுக்குட்டியோடு பெண் ஜாதியை அழைத்து போக வருகிறான். ஆனால் அவளோ வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டதை அறிகிறான். பெலிஸ்தேர் மேலே கோபமுற்றவனாக, நான் பெலிஸ்தேருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி 300 நரிகளை பிடித்து பந்தங்களை அவைகளுடைய வாலிலே சேர்த்து கட்டி அதை கொளுத்தி பெலிஸ்தேருடைய வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டான். அப்பொழுது பெலிஸ்தேர் திம்னாத்துக்கு போய் அவனுடைய மனைவியையும் தகப்பனையும் சுட்டெரித்து போட்டார்கள். இவர்கள் இப்படி செய்தபடினாலே உங்கள் கையிலே நான் பழிவாங்கினால் ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஓர் கண்மலை சந்திலே குடியிருந்தான் என்று சிந்தித்தோம். வசனங்கள் 9-13 வரை நாம் பார்க்கும்பொழுது, பெலிஸ்தர் யூதாவிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டபொழுது, சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுவதற்காக வந்தோம் என்று கூறினார்கள். அப்பொழுது இந்த மனுஷர் சிம்சோனிடத்திலே போய் காரியத்தை சொன்னபொழுது, நீங்கள் என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு, நாங்கள் உன்னை கட்டி கொண்டு போவோமே ஒழிய உன்னை கொண்டு போட மாட்டோம் என்று வாக்கு கொடுத்து அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். நியாயாதிபதிகள் 15:14 வசனம், அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தேர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. இங்கே நாம் பார்த்தது போல யூதா ஜனங்கள் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபொழுது பெலிஸ்தேர் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவனை கட்டி கொண்டு வருகிறதை பார்த்தவுடனே அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்ததினாலே அவன் புயங்களிலே கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி ஒன்றுமில்லாமல் போயிற்று. மீண்டுமாக அவனுடைய வலிமையை அங்கே பார்க்கிறோம். இது அவனுடைய பலன் அல்ல, ஆவியானவருடைய பலன். நியாயாதிபதிகள் 15:15 வசனம், உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். அவன் கையிலே எந்தவிதமான ஆயுதமும் இல்லை. அவன் கண்களிலே பட்ட, கைக்கு எட்டிய அந்த கழுதையின் தாடை எலும்பை எடுத்து எதிரிகளிலே 1000 பேரை கொண்டான். இந்த மனிதனுடைய பலனை பார்த்தீர்களா? அவனுடைய சொந்த பலத்தினாலே இதை ஒருபொழுதும் அவனால் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே அதை செய்ய அவனை பலப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்க துவங்கும் மனிதனாய் இருந்தான். அவனுக்கு முன்னாலே அவன் செய்ய வேண்டிய பணி இருந்தது. ஆனால் தொடர்ந்து அதை அவன் செய்யவும் இல்லை, செய்து முடிக்கவும் இல்லை. இந்த நேரத்திலே அவன் களைப்படைந்தவனாயிருக்கிறான். அங்கே தண்ணீர் இல்லை. அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் லேகியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தான். அவன் உயிர் திரும்ப அவனுக்கு வந்தது. அவன் பிழைத்தான். அவன் மொத்தத்திலே 20 பெலிஸ்தியரை நியாயம் விசாரித்திருக்கிறான். இப்பொழுது நாம் 16 பிரவேசிக்கிறோம். முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறார் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொண்டு போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் எப்படி ஒரு விளையாட்டு பையனாய் இருக்கிறான் என்று பாருங்கள். பட்டணம் அவனை உள்ளே வைத்து பூட்டப்பட்டு விட்டது. அவனை காலையிலே பிடிப்போம் என்று காத்திருக்கிறார்கள். வசனம் 3. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். நடு இரவிலே எழுந்த சிம்சோன் பட்டணத்து வாசல் அடைக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்கிறான். எனவே அவன் என்ன செய்கிறான்? வாசல் நிலைகளை கதவுகளோட கூட அசைத்து எடுத்து தூக்கி தன் தோளின் மேல் வைத்துக் கொண்டு அருகில் இருக்கிற மலையின் உச்சிக்கு எபிரோனுக்கு போய்விட்டான். இது கிட்டத்தட்ட 40 மைல் தூரத்தில் இருக்கிறது. அவன் இங்கே செய்த செயலை கவனித்தீர்களா? அவன் இன்னமும் வளர்ச்சி அடையவில்லை. இஸ்ரவேலை விடுதலை செய்வதற்காக அழைக்கப்பட்டவன், தேவனுடைய வல்லமையை பெற்றவன், ஆனால் அதை தனது சொந்த பயனுக்காகவே பயன்படுத்துகிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் நம்முடைய சொந்த காரியங்களுக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் ஊழியத்திற்காக கொடுத்திருக்கும் வாய்ப்புகளை அவருடைய நாம மகிமைக்காகவும், அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காகவுமே நாம் பூரணமாய் பயன்படுத்த வேண்டும். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஞானமாயிருந்தாலும் சரி, பலனாயிருந்தாலும் சரி, நமக்கு கொடுத்திருக்கிற பண சகாயமாயிருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அவருடைய பணிக்கென்று கொடுத்ததை அவருக்கே நாம் பயன்படுத்த வேண்டும். நியாயாதிபதிகள் 16:4 பாருங்கள். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். அருமையானவர்களே, இதுதான் சிம்சோனின் வரலாறு. இதுதான் அவனுடைய வீழ்ச்சி. அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய வீழ்ச்சிதான். அவனுடைய வாழ்க்கையின் பலவீனமான காரியம் இதுதான். இங்கே தெலிலாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, எந்த ஒரு மனிதனும் திடீரென்று பாவத்திலே விழுகிறதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாகவே பாவத்திலே விழுகிறான். ஒரு திருச்சபையிலே நடந்ததாக நான் வாசித்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். வங்கியிலே பொறுப்பான ஒரு வேலையிலே இருந்த ஒருவர் ஆலய காரியங்களிலே மிக உற்சாகமாக இருப்பார். ஆலயம் முடிந்த பிறகு சிறைச்சாலையிலே போய் சிறை கைதிகளை பார்ப்பதிலே, அவர்களுக்கு ஒற்றைத்தாள் பிரதிகளை கொடுப்பதிலே மிக உற்சாகமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். வெளியே பார்க்கும்பொழுது அவர் நல்ல ஒரு மனிதனாய் தெரிந்தார். ஒரு நாள் திடீரென்று அவரை காணவில்லை. அவர் விடுமுறைக்காக சென்றார். ஆனால் பின்னர் தான் வங்கியிலே பார்க்கும்பொழுது அதிகமான பணம் காணவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்தான் அதை எடுத்திருப்பார் என்று யாராலும் நம்ப முடியவில்லை. வேறு எந்த விதத்திலேயாவது பணம் போயிருக்குமோ என்று சொல்லி பல வகையாக கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். இறுதியாக வேறு யாருமல்ல, அவர்தான் அதை எடுத்திருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் முழுவதுமாக விசாரணை செய்து காரியங்களை பார்க்கும்பொழுதுதான் அவர் சில ஆண்டுகளாகவே இவ்வாறு பணத்தை எடுத்துக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனும் திடீரென்று பாவத்திலே விழுகிறதில்லை. இந்த அநேகர் இப்படிப்பட்ட பாவங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக மனிதர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வெளியே பாலுறவு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். அதுதான் சிம்சோனின் பாவமும். அவன் தெலிலாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். ஆனால் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் அவனுக்கு இருந்ததாக தெரியவில்லை. இன்றும் எண்ணற்ற சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட உறவுகளிலே விழுந்து கிடக்கிறார்கள். அருமையான மனைவி இருக்கும்பொழுது, அருமையான கணவன் இருக்கும்பொழுது பிறருடைய மனைவிகளோடு, பிறருடைய கணவரோடு தொடர்புள்ள ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு எத்தனை பேர்! ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் போராட்டத்தோடு இருப்பீர்கள் என்றால், பின்வாங்கி போயிருப்பீர்கள் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக படுகொலியை நோக்கி போய்கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உங்களுடைய சொந்த பலத்தினாலே அல்ல, உங்களாலே முடியாது என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு அவருடைய கிருபைக்காக கெஞ்சுவீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு தேவையான பலனை தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16:5-7 வரை பாருங்கள். அவளிடத்திற்கு பெலிஸ்தேரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறதென்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிர்களாலே என்னை கட்டினால் நான் பலட்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். கவனித்தீர்களா? தெளிராளுக்கு சிம்சோன் மேலிருந்த விருப்பத்தை விட பெலிஸ்தியர் அள்ளி கொடுப்போம் என்று சொன்ன 1100 வெள்ளி காசுகளே அவளுக்கு பெரிதானதாய் இருந்தது. இப்பொழுது மீண்டுமாக சிம்சோனை பிடிப்பதற்கு பெலிஸ்தியர்களின் தலைவர்கள் ஒரு அருமையான வாய்ப்பை கண்டுபிடித்து விட்டார்கள். கவனித்தீர்களா? முதலாவது அவன் அவளை ஏமாற்றுகிறான். அவளுடைய கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் அவை தவறான பதில்கள்தான். ஆனால் அவனோ அந்த கயிறுகளை மிக எளிதாக அறுத்து போடுகிறான். எனவே அவனுடைய வலிமைக்கான காரணத்தை இன்னமும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வசனங்கள் 10-11. அப்பொழுது தெளிலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிர்களால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். மீண்டுமாக அவன் அவளோடு விளையாடுகிறான். மீண்டுமாக புது கயிர்களை வாங்கி அவைகளால் அவனை கட்ட முடியாக அவன் சொல்லுகிறான். பின்னர் அவள் சிம்சோனை பார்த்து, பெலிஸ்தியர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்று சொல்லும்பொழுது ஒரு நூலைப் போல அவன் எல்லாவற்றையும் அறுத்து போடுகிறான். இப்பொழுது உண்மையாகவே தெளிலாள் மிகவும் மனமடிவாகிறாள். பாருங்கள் வசனங்கள் 13-14. பின்பு தெளிலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி சிம்சோனை, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். இப்பொழுது சிம்சோன் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமானவனாகிவிட்டான். அருமையானவர்களே, இந்த மனிதனின் முடிவுக்கு இதுவே ஆரம்பம். தனது தலைமுடிக்கும் அவனுக்கும் இருக்கிற பலனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லிவிடுகிறான். இப்பொழுது வசனங்கள் 15-17 வரை பாருங்கள். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். கவனித்தீர்களா? இப்பொழுது அவன் உண்மையாகவே அவளை அதிகமாக நேசித்தபடியினாலே தன்னுடைய பலனுக்கான ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறான். தான் ஒரு நசரேயன் என்பதை சொல்லிவிடுகிறான். இந்த நீளமான முடி தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த பொருத்தனையின் அடையாளம். அவனுடைய பலன் அவனுடைய முடியில் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே அவன் மேலே வந்து அவனுக்கு பலத்தை கொடுத்தார். இப்பொழுது இவன் எவ்வளவு ஒரு முட்டாளா இருக்கிறான் என்பதை தெளிலாள் கண்டுகொண்டாள். ஆம், அவன் ஒரு முட்டாளா இருந்தான். பாருங்கள் வசனங்கள் 18-20 வரை. அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தேரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த 1 விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தேரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையினின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இங்கே நாம் வாசிக்க கேட்டது போல சிம்சோன் நித்திரை செய்தபொழுது பெலிஸ்தேரிலே ஒருவனை அழைத்து அவனுடைய தலைமுடி எல்லாவற்றையும் சிறைப்பித்து விட்டாள். இப்பொழுது 4வது முறையாக தெளிலாள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்று கூப்பிடுகிறாள். சிம்சோனின் வாழ்க்கையிலே இது பரிதாபமான ஒரு நேரம். தூக்கத்தை விட்டு எழும்புகிறான். வழக்கம் போல அவன் எழுந்து சென்று விடலாம் என்று எழும்புகிறான். ஆனால் 20 வசனத்தின் கடைசியிலே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அருமையானவர்களே, அவனுடைய பலன் அவனுடைய முடியில் இல்லை, அவன் மேலே இருந்த பரிசுத்த ஆவியானவரே அவனுக்கு பலனாயிருந்தார். இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலனானது நாம் செய்யும் எந்த சடங்காச்சாரங்களிலேயோ வழிபாட்டு முறைகளிலேயோ இல்லை. ஒரு விசுவாசியினுடைய பலன் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவராலேயே இருக்கிறது. எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய பலன் பரிசுத்த ஆவியானவராலேயே இருக்கிறது. சிம்சோன் தனது ஜனங்களுக்கான நியாயாதிபதியாய் அழைக்கப்பட்டான். பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்ய அழைக்கப்பட்டான். ஆனால் ஒரு மாம்சீகமான மனிதனாகிவிட்டான். என்னுடைய வாழ்க்கை சரிதைக்கு மேலே இக்கபோத் என்றுதான் எழுத வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய மகிமை போய்விட்டது. அவன் எந்த ஒரு பெரிய படையையும் உருவாக்கவில்லை. அவன் எந்த ஒரு யுத்தத்திலும் வெற்றி பெறவில்லை. மாம்ச இச்சையானது அவனுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிட்டது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அவன். ஆனால் மாம்ச இச்சைக்கு அவனை ஒப்புக் கொடுத்து விட்டான். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இருக்கலாம். எத்தனையோ அருமையான ஓய்வு நாள் பள்ளிகளை நீங்கள் எடுத்திருக்கலாம். வாலிபர் கூட்டங்களிலே நீங்கள் முன்னாலே நின்று காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் கரங்களினாலே அருமையான இசையை நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்நாட்களிலே நீங்கள் சிம்சோனை போல விழுந்து கிடக்கிறீர்களா? அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களை விட்டு விலகினதை அறியாமல் நீங்கள் பலனை இழந்து கிடக்கும்பொழுது பெலிஸ்தியர் உங்கள் மேல் முழுமையாய் வரும் முன்னதாக இன்றே அந்த பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? உங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுகிறார், எவ்வளவு துக்கப்படுகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அழிந்து போவதையல்ல, நீங்கள் மனம் திரும்புவதையே ஆண்டவர் விரும்புகிறார். நியாயாதிபதிகள் 16:21-23 வரை வாசிக்கிறேன். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தியரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். இப்பொழுது இந்த மனிதனுடைய மிக பரிதாபமான முடிவிற்கு நாம் வருகிறோம். பெலிஸ்தர்கள் அவனை சிறைப்பிடித்த பின்னர் அவருடைய கண்களை குருடாக்கிவிட்டார்கள். இப்பொழுது அவனை அவர்களுக்கு பணி செய்யும்படியாக கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் அவனுடைய தலைமயிர் சிறையில் இருக்கும்பொழுதே மீண்டுமாக வளர துவங்கியது. இப்பொழுது ஜனங்கள் அவனை கண்டு நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மளை அநேகரை கொண்டு போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். வசனங்கள் 25-27 வரை பாருங்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாயிருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வெற்றி பண்டிகை நிறைவடையும்படியாக முழுமை பெறும்படியாக சிறையிலிருந்து சிம்சோனை அழைத்து வரச் செய்கிறார்கள். அவன் அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை காட்டுகிறான். 3000 ஆண்களும் பெண்களும் அவன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனங்கள் 28-31 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரு தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தனது வலது கையினாலும் மற்றொன்றை தனது இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். அருமையானவர்களே, சிம்சோன் ஒரு தோல்வியின் சின்னம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய துவங்கினான், ஆனால் தோல்வி அடைந்து விட்டான். பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு நீங்கும் வரை அவன் பாவத்தோடு விளையாடிக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையை 3 முக்கியமான வசனங்களிலே நாம் பார்த்துவிடலாம். சிம்சோனின் வெற்றிக்கான ரகசியத்தை நியாயாதிபதியின் புத்தகம் 13:5 வாசிக்கிறோம். பாருங்கள், நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரையனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். சிம்சோனின் பலனை குறித்து நியாயாதிபதிகள் 13:25 வாசிக்கிறோம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அவனுடைய தோல்வியின் ரகசியத்தை குறித்து நியாயாதிபதிகள் 16:20 பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகராக அனுப்பப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களா? அதே நேரத்தில் நம் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் சற்றே எண்ணி பாருங்கள். 2 பேருடைய பிறப்புமே தேவதூதனால் முன்னறிவிக்கப்பட்டது. 2 பேருமே கற்பத்திலிருந்து கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள். 2 பேருமே நசரேயராக இருந்தார்கள். 2 பேருமே பரிசுத்தாவியின் வல்லமையினாலே செயல்பட்டார்கள். 2 பேருமே மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். 2 பேருமே தங்களுக்கு எதிராளிகளாயிருந்தவர்களை அழித்தார்கள். கிறிஸ்து இனி அதை செய்யப்போகிறார். ஆனால் வித்தியாசங்களை சற்றே எண்ணி பாருங்கள். சிம்சோன் பாவ வாழ்க்கை வாழ்ந்தான், இயேசு கிறிஸ்துவோ குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். சிம்சோன் மரண தருவாயிலே, ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வியாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்தான். இயேசு கிறிஸ்துவோ, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்தார். மரண தருவாயிலே கோபத்தினாலே சிம்சோனின் கரங்கள் 2 வெளிப்புறமாக நீட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் கரமோ அன்பினாலே விரிக்கப்பட்டிருந்தது. சிம்சோன் மரித்து போனான், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். சிம்சோனின் சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியங்களை ஒருமுறை கூட எண்ணி பார்ப்போமா? சிம்சோனின் ஆரம்பம் மிகச் சிறப்பானதாக இருந்தது. பிறக்கும் முன்னரே அவனை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய தூதனானவர் கூறினார். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையின் ஆரம்பம் மட்டும் சிறப்பானதாக இருந்தால் போதாது. நமது ஊழியத்தின் ஆரம்பம் மட்டும் சிறப்பாக இருந்தால் போதாது. சிம்சோனின் வளர்ப்பிலும் எந்த குறையும் இல்லை. ஆனால் தேவன் இஸ்ரவேலை விடுவிக்க கொடுத்த பலத்தை தன் சுய இன்பத்திற்கு அவன் பயன்படுத்தினான். நமது வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ள எந்த காரியத்தையாவது சுய லாபத்திற்காக, நமது இன்பத்திற்காக நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். சிம்சோன் பாவத்தோடு விளையாட ஆரம்பித்தான். கர்த்தர் தன்னை நியாயாதிபதியாக ஏற்படுத்தினதின் நோக்கத்தை மறந்து போனான். நாமும் பாவம் தரும் சிற்றின்பங்களிலே விழுந்து கிடக்கும் பொழுது நமது வாழ்க்கையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் மறந்து போய்விடுவோம். பிரியமானவர்களே, இன்று எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் தெரியுமா? இறுதியாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் நினைவுபடுத்தி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியவில்லை. நீங்களும் கூட பலவிதமான பணிகளின் மத்தியிலேயும் ஒருபுறம் சிம்சோனை போல விளையாடிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை விட்டு விலகிப் போவதை நீங்கள் அறியப் போவதில்லை. எல்லா நாட்களும் ஒன்று போல இருக்காது. காலம் கடந்த பின்னர் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. சிம்சோனை போன்ற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலைமையிலே, எந்த படியிலே இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட திட்டவட்டமாக பேசுவார் என்றால், உண்மையான உணர்வு பெறுவீர்கள் என்றால், காலத்தை கடத்தாமல் இன்றே பூரணமாக மனம் திரும்பி கர்த்தரண்டை வருவீர்களா? அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, சிம்சோன் மூலமாய் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது பாவம் என்பதை உணராமல் பாவத்தோடு விளையாடிக் கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை சந்தித்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய சுய முயற்சியிலே விழுந்து விழுந்து போகும் நிலைமையிலிருந்து தங்களால் முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு உம்மை அண்டிக் கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே மேற்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்கள் என்ன நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை அறியாதவர்களாக இந்த ஒரு முறை மட்டும், இந்த ஒரு மாதம் மட்டும், இந்த ஒரு வாரம் மட்டும் என்று சொல்லி நாட்களை கடத்தி சென்று சிம்சோனின் நிலையை அடைந்து விடாதபடி கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர், ஆனபடினாலே இன்றைக்கு மீண்டுமாய் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு உண்மையான ஒரு உணர்வோடு கூட மனம் திரும்புகிறார்களோ கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையிலே நீரே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீரே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு சரியான ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து உம்முடைய வசனங்களினாலும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலும் நீரே அவர்களை வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளே வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே,
ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை.
எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0.
உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றே. உள்ள தெய்வம் இடம் சொல்லிவிட்டே, உள்ள தெய்வம் இடம் சொல்லிவிட்டே, எந்த உடலை உமக்கென தந்துவிட்டே, எந்த உடலை உமக்கென தந்துவிட்டே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே.
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 பின்பாகம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 பின்பாகம்.
மன்னவாவும் இடம் ஓடி வந்தே, பாவம் மன்னிப்பு